பணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா
சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம்
வணக்கம் அன்பர்களே, இன்றைய தியானம் அன்பு அறிவு. இறையே, உன்னை நேசிக்கவும் அறியவும் கற்றுக்கொள்வேனாக.
உலோபி ஒருவன் பொன்னை நேசிக்கின்றான், அதனிடத்து அன்பு வைத்திருக்கின்றான். ஆனால் அதன் அமைப்பை பற்றிய தத்துவத்தை அவன் அறியான். தாயை இழந்த குழந்தை என்று நோயால் வருந்துகின்றது. அதன் உடலை பீடித்த நோய் இன்னதென்று மருத்துவன் அறிகின்றார். ஆனால் அதன் உள்ளத்தில் உள்ள துயரத்தை அவர் அறியார். அன்பு அறிவாக வடிவெடுக்க வேண்டும், அறிவு அன்பாக வடிவெடுக்க வேண்டும். கடவுளிடத்து அன்பு வைப்பதும் அவரை அறிவதும் ஒன்றே. அன்பருக்கு அன்பான மெய்யன் ஐயன் ஆனந்த மோனன் அருட்குருநாதன் தன் பாதம் சென்னியில் வைத்தான், என்னை தானறிந்தேன் மனம்தான் நிறைந்தேனே என்பார் தாயுமானவர். தசாவதாரத்தில் நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம். அசுரன் இரண்யகசிபு நாராயணனே பரம்பொருள் என்று வணங்கி வந்த தன் பிள்ளை பிரகலாதனை துன்புறுத்தி வந்தான். பிரகலாதனுக்காக தூணில் திருமான் சிங்க வடிவத்தில் வெளிப்பட்டு அறக்கரை கொன்றார். ஹரி எடுத்த வராக அவதாரத்தில் தனது உடன்பிறப்பாகிய இரண்யாட்சனை கொன்றுவிட்டார் என்று கேட்டதும் இரண்யகசிப்பு மிகவும் துயரமடைந்தான். அதனால் அவனுக்கு பரந்தாமன் மீது சொல்ல முடியாத கோபம் ஏற்பட்டது. உடனே சூரத்தை தன் கையில் எடுத்தான். தன் அறக்கர் குல கூட்டத்தை கூட்டி அவர்களிடம், அறக்கர் குல கொழுந்துகளே, நீங்கள் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உடனே செயலாற்றுங்கள். எனது தமையனின் இறப்பிற்கு காரணமான ஸ்ரீ ஹரியையும் தேவர்கள் அனைவரையும் அழிக்க வேண்டும். நீங்கள் உடனே புறப்பட்டு போய் அந்தனர்கள், தேவர்கள், பசுக்கள் முதலியவற்றை துன்புறுத்திக் கொள்ளுங்கள் என்றான். இரண்ய கசிப்புவின் கட்டளையை ஏற்ற அரக்கர்கள் முன்பு விரதம் நற்ற பெரியோர்களையும் அந்தனர்களையும் கொன்று குவித்தனர். யாராலும் வெல்வதற்கு அரிய வீரத்தை தான் பெற்றாலன்றி ஹரியை ஒழிக்க முடியாது என்றும் உணர்ந்தான். அழியாத ஆயுளையும் மூன்று உலகங்களையும் அடக்கியாளும் வல்லமையும் வேண்டி பரமனை நோக்கி தவம் செய்ய புறப்பட்டான். மந்திரமறை சாரலுக்குள் வந்தான். கால் கட்டை விரலை தரையிலே ஊன்றினான். கைகளை மேலே தூக்கினான். விண்ணுலகை நோக்கி நின்றான். ஊழிக் காலத்தில் காணும் சூரியனுடைய ஒளி கிரகங்களைப் போல செஞ்சடையை விரிய காட்சியளித்தான். ஊக்கிரமான தவத்தில் பிரம்மனை நோக்கி ஏகாத்த சித்தத்துடன் ஆழ்ந்தான். நாட்கள் நகர்ந்தன, வருடங்கள் பல ஓடின. இவனுடைய தவத்தால் எழுந்த யோகாக்னியின் தகைப்பை காண முடியாமல் சகல ஜீவராசிகளும் வருந்தின. தலையில் இருந்து மேகக்கூட்டம் போன்ற புகைமண்டலம் எழுந்தது. மூன்று உலகத்தையும் அது சூழ்ந்தது. ஆறுகளும் சமுத்திரங்களும் கொந்தளித்தன. திசைகள் எங்கும் ஒரே தீப்பொறி கக்கி அனல் எரிந்தது. தேவர்கள் அவனுடைய தவபலத்தினால் தாங்கள் பஸ்பமாகி விடுவோமோ என பயந்தனர். தேவர்கள் உடனே பிரம்மாவிடம் முறையிடச் சென்றனர். பிரம்மாவிடம், தேவதேவே, உங்கள் பதவிக்கே ஆபத்து வரும் வகையில் இரண்யகசிபு தவம் மேற்கொண்டிருக்கின்றான். அவனது தவத்தால் உண்டாகும் அக்னியை எங்களால் தாங்க முடியவில்லை. உடனே அவனது தவத்தை நிறுத்த ஏதாவது செய்யுங்கள் என்றார். தேவர்கள் சொன்னதை கேட்ட பிரம்மா மந்திரமலை சாரலுக்கு வந்தார். அங்கே இரண்ய கசிப்பு இருந்த இடத்திலும் புற்றும் புதர்களும் மூடிக்கிடந்தன. எறும்பு அரித்த தோலும் சதையும் மிஞ்சி எலும்பு கூடாகவே இருந்தான் அவன். அவனை இந்த நிலையில் பார்த்து, இரண்யா, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்றார். அவன் மீது தன் கமண்டல தீர்த்தத்தை தெளித்தார்.
கட்டையில் மூண்ட தீயன கசிபு வழிவந்தான். உருக்கி வார்த்த பொன்மேனியுடன் பிரம்மதேவனை வணங்கினான். லோகப்பிதாவே, உங்களுடைய சிருஷ்டியின் எதனாலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. அது மட்டுமல்ல, எனக்கு உள்ளும் புறமும் பகலிலும் இரவிலும் விண்ணிலும் பூமியிலும் மரணம் ஏற்படக்கூடாது. எந்த விதமான ஆயுதங்களினாலும் பிராணிகளினாலும் மனிதர் தேவர் அசுரர்களாலும் எனக்கு சாவு வரக்கூடாது. தேவர்களாலும் ஜெயிக்க முடியாதபடி நல்ல வல்லமையை வீரத்தை எனக்கு தந்தருள வேண்டும் என்றான். எனக்கு நிகர் நானாகத்தான் இருக்க வேண்டும். மூ உலகத்தையும் நானே கட்டியாள வேண்டும். லோக பாலகருள் தேவரராகிய தாங்கள் அனுபவிக்கும் பெருமையை நான் அடைய வேண்டும். யோகம், சமாதி, தவம் முதலியவற்றால் ஏற்படும் சக்திகள் அனைத்தும் எனக்கு வரம் செய்ய வேண்டும் என்று வரம் கேட்டான். பிரம்மாவும் வேற வழியின்றி அவன் கேட்ட வரத்தை கொடுத்து மறைந்தார். இரண்யகசிப்புக்கு இப்படி ஒரு வரத்தை பிரம்மா கொடுத்து விட்டாரே என தேவர்கள் அனைவரும் வருந்தினர். வரத்தை பெற்று திரும்பிய இரண்யகசிப்பு தன் எண்ணத்தை உடனே நிறைவேற்றிக் கொண்டான். தேவலோகம் சென்று தேவேந்திரனை விரட்டினான். சொர்க்கலோகத்தையும் தன் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தான். தேவேந்திர சிம்மாசனம் ஏறி அமராவதி பட்டணத்து அரண்மனையில் வாசம் செய்தான். வேள்விகள் மூலம் வரும் அவிர்வாகம் முழுவதையும் அவனே கிரகித்துக் கொண்டான். மூ உலகையும் பல்லாண்டுகள் கொடுங்கோல் ஆட்சி செய்தான். அவனால் இழைக்கப்பட்ட தீமைகள் கொடுமைகளை பெருமாளிடம் சென்று தேவர்கள் முறையிட்டார்கள். காலம் காலமாக அனுபவித்த தேவர்களுடைய தியானத்தினால் ஸ்ரீமத் நாராயணன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்தார். விரைவிலேயே அவனை வதைப்பதாக அவர்களுக்கு அசரீரி மூலம் அறிவித்தார். இந்த அரக்கர்களின் அரக்கனாகிய இரணியகசிப்புவின் கொடுங்கோல் ஆட்சியை நான் அறிவேன். அதற்கு ஆவண செய்கின்றேன். கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்றார். எவன் தேவர்கள், பசுக்கள், வேதங்கள், வேதியோர் ஆகியோர் மீதும் என்னிடமும் பகைமை தலை தூக்குமோ அப்பொழுதே அவன் அழிந்து போவான். இந்த அரக்கராஜன் தன் மகனான பிரகலாதனை துன்புறுத்துவான். அப்பொழுது நான் அவனை கொல்ல சித்தமாவேன் என்றார். இரண்யகசிப்புக்கு கிலாதன், பிரகலாதன், அணுகிலாதன், சமகிலாதன் என்று நான்கு புதல்வர்கள் பிறந்தனர். அவர்களில் பிரகலாதன் மட்டும் சிறந்த விஷ்ணு பக்தனாக எப்பொழுதும் ஸ்ரீமத் நாராயணன் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தான். அசுரகுரு சுக்கராச்சாரியருக்கு சண்டன், அமர்கன் என இரண்டு பிள்ளைகள். இரண்யகசிப்பு அவர்களை தன் புதல்வர்களுக்கும் மற்றும் அரசியல் அதிகாரிகளுடைய குமாரர்களுக்கும் ஆசிரியராக இருந்து பணி செய்ய சொன்னான். ஒரு நாள் கசிப்பு தன் செல்வக்குமாரனை மடியில் அமர்த்தி கொஞ்சு மகிழ்ந்தான். அது சமயம் குமாரா, நீ இத்தனை நாளும் என்ன கற்றாய், அவற்றை எனக்கு சொல் என்றான். அப்பா, நான் கற்ற அனைத்தையும் எப்படி கூறுவது? ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்கள், நான் பதில் கூறுகின்றேன் என்றான். கசிப்பும் அவ்வாறே மனிதனுக்கு நலம் தருவது எது என வினவினான். எவர் ஆசை, பற்று முதலியவற்றை அறவே விட்டுவிட்டு அவைகள் எல்லாம் வெறும் மாயை, மாறாக ஸ்ரீஹரியே மெய்யான பொருள், அவர் திருவடியை சரணடைபவர்களே பாக்கியம் பெற்றவர்கள் என்றான் பிரகலாதன். பரம விரோதியான ஸ்ரீஹரியின் பெயரை உச்சரிக்கின்றானே என சிறுவனை கண்டித்துக் கொண்டு அவனுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியரை வரச் சொல்லுங்கள் என்றான். நாங்கள் பலமுறை என்ன சொல்லிக் கொடுத்தாலும் காதில் போட்டுக் கொள்ளாமல் எல்லாம் ஸ்ரீஹரியின் செயல் என்று எங்கள் வார்த்தைகளை உதாசீனம் செய்தான். இதை தங்களிடம் எப்படி கூறுவது என்றே இத்தனை காலம் நாங்கள் தயங்கினோம் என்றார்கள். ஏதோ அந்தணர்கள் இவருக்கு தவறாக கற்றுக் கொடுத்து இருக்கின்றார்கள். மற்றபடி சின்னஞ்சிறு பிராயத்தினனாகிய இவனுக்கு இது தெரிய நியாயமில்லை. ஆகவே யாரும் அணுகாதபடி இனி தனிமையில் அமர்த்தி பாடம் கற்பியுங்கள் என்று அவன் ஆணையிட்டான். பின்பு பிரகலாதனின் அறிவு கூர்மையை பார்த்து அவனிடம் ஆசிரியர்கள் கேட்டார்கள். அப்பனே பிரகலாதா, மற்றவர் யாருக்கும் இல்லாத இந்த மாறான புத்தியை உனக்கு யார் கற்பித்தது? இல்லை, உனக்கு தானாக வந்ததா? உண்மையை சொல் என்றனர். நான் என்றும் நீ என்றும் பிரித்து பார்க்கும் புத்தி வெறும் மாயை. அவன் அருளால் பேதம் என்பதும் வெறும் பொய். அவனே மெய் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எனக்கு கற்பித்தவன் கற்ற பொருள், கற்றதின் பயன் எல்லாம் அந்த ஸ்ரீஹரியே, அவரை தவிர வேறில்லை என்றான் பிரகலாதன். பிறகு அறம், பொருள், இன்பம் பற்றி பாடம் சொல்லிக் கொடுத்து விட்டு அவனது தந்தையிடம் அழைத்துச் சென்றனர். மீண்டும் கசிப்பு பிரகலாதனிடம், பிரகலாதா, நீ படித்ததில் மிகவும் சிறப்பான ஒன்றை சொல் கேட்கின்றேன் என்றான். அதற்கு பிரகலாதன், ஹரியின் கதைகளை கேட்க வேண்டும், அவன் லீலைகளை வாயார பேச வேண்டும், ஹரி உருவத்தை நினைக்க வேண்டும், ஹரியின் சேவையே உத்தமம், ஹரி பூஜையே சிறந்தது, காலம் முழுவதும் ஹரியை பின்பற்ற வேண்டும் என்று ஹரியை புகழ்ந்து பேசினான்.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப்பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
அந்த நேரிலே நீங்கள் ஆசிரியர்களாக இருந்தும் இதைத்தான் கற்றுக் கொடுத்தீர்களா என்று கடுமையான குரல் கசிப்பு கர்ச்சித்தான். ஆசிரியர்கள் நடுநடுங்கி, அரசே, நாங்கள் இதை கற்றுக் கொடுக்கவில்லை என்றனர். உடனே, குருமுகமாகி அன்றி இதை எல்லாம் நீ யாரிடம் கற்றாய் என்றான் கசிப்பு. அதற்கு பிரகலாதன், தந்தையே, உலக இன்பங்களில் ஆசைப்பட்டு உழல்பவர்களுக்கு யார் சொல்லியும் பக்தி வராது, தானாகவும் பக்தி ஏற்படாது. ஆனால் முற்றிலும் துறந்த தொண்டர்களுக்கே இறைவனை அறியும் பாக்கியம் கிடைக்கும் என்றான். இப்படி ஹரியின் நாமத்தை உச்சரிக்கும் இந்த பிள்ளை எனக்கு தேவையில்லை, இவனை கொன்றுவிடுங்கள் என்று ஆணையிட்டான். அவனை எப்படியெல்லாமோ கொல்ல முயன்றும் ரணியன் ஆட்களால் பிரகலாதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. உடனே தன் குலக்குரு சுக்கராச்சாரியரிடம் சென்று இதை கேட்டே ஆக வேண்டும் என்ற முடிவோடு சிறுவனை ஆசிரியர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சுக்கராச்சாரியாரிடம் சென்றான் இரண்யன். ஆசிரியர்கள் மிகவும் கண்டிப்புடன் அவனுக்கு அசுர தர்மங்களை உபதேசிக்க முயன்றனர். அவனோ தன் சக மாணவர்களுடன் விளையாடச் சென்றான். பிரகலாதன் தன் சகாக்களுக்கு ஸ்ரீஹரியின் பெருமையும் புகழையும் எடுத்துரைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மாணவர்கள், பிரகலாதா, குருவிடம் உபதேசம் பெறாமல் நீ இப்படி ஞானம் பேசும் அறிவு உனக்கு எப்படி வந்தது என்று வினவினர். தோழர்களே, என் தந்தை பிரம்மாவை குறித்து அதீத பராக்கிரமும் அழியா வாழ்வும் வளமும் தேடி மகேந்திர கரிசாரரில் உள்ள உக்ர தவம் இயற்றினார். அது சமயம் அவருக்கு பயந்து இருந்த தேவர்கள் தைரியத்தோடு தத்தம் இருப்பிடம் வந்து அசுரர்களை தாக்கினர். அசுர தலைவராகி என் தந்தை இல்லாத காரணத்தால் அசுரர்கள் தேவர்களிடம் தோற்று ஓடினார்கள். இந்திரனோ அசுரேந்த பட்டினத்தை சூறையாடினான். அது சமயம் கர்ப்பவதியான என் தாயாரை பிடித்து இழுத்துக் கொண்டு போனான். வழியில் நாரத மகரிஷி அவனை சந்திக்க நேர்ந்தது. இந்திரனே, நீ கர்ப்பவதியான பெண்ணை, அதிலும் நிராதரவான ஒரு பெண்ணை இப்படி வருத்துவது தகாது. மேலும் இவர் பிறருடைய மனைவி அல்லவா என்று நாரதர் இந்திரனை கேட்டார். நாரதரை இந்திரன் வணங்கி, மகரிஷியே, அசுர மகிஷியான இவளுடைய கர்ப்பத்தில் தேவர்களை வதைக்கும் சிசு உருப்பெற்று வருகின்றது. இவளுக்கு நான் தச்சமையும் எந்த கேடும் செய்யப்போவது இல்லை. அவள் கருத்தரித்தவுடன் எனது எதிரியை முளையிலேயே கிள்ளிவிட்டு இவளை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பேன் என்றான். இந்திரனே, நீ நினைப்பது முற்றிலும் தவறு. இவள் கருவறையில் வளரும் சிசு அசுரகுல பிறப்பாக இருந்தாலும் அந்த சிசு சிறந்த பாகவத உத்தமனாக விளங்கப் போகின்றான். ஸ்ரீஹரியிடம் அளவற்ற பக்தி கொண்டு அனைவராலும் போற்றப்படுவான். அவனால் உனக்கோ தேவர் குலத்திற்கோ எந்தவித தீங்கும் ஏற்படாது என்றார் நாரதர். இதை கேள்விப்பட்ட இந்திரன் மகிழ்ச்சி அடைந்தான். மேலும், நாரதரே, தங்கள் கருத்துப்படி இவளை பாதுகாப்புடன் அவளது இருப்பிடத்திற்கு அனுப்பிவிடுகின்றேன் என்று அவளது காலடியை தொட்டு வணங்கினான். அதன் பிறகு என் தாயாரை நாரதர் தன் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று ரட்சித்தார். என் தாய் கர்ப்பவதியாக இருந்ததால் அவளுக்கு தர்மங்களை உபதேசம் செய்தார். என் தந்தை தவம் முடிந்து திரும்பியதும் அவளை அனுப்பி வைத்தார். அச்சமயம் கேட்ட உபதேசங்களை என் தாயார் தந்தையின் மீது உள்ள பற்றுதலால் மறந்து விட்டாள். ஆனால் கருவில் நான் அவ்வுபதேசங்களை கேட்டேன், அதை மறக்கவில்லை. எனவேதான் நான் பிறக்கும் போதே ஸ்ரீமத் நாராயணன் இடம் அளவற்ற பக்தியுடன் பிறந்தேன். எனவே தோழர்களே, பிறப்பு, உருவாதல், வளர்தல், இழைத்தல், நசித்தல், இறப்பு முதலிய ஆறும் இந்த உடம்புக்கு மட்டும் உரியவை, ஆன்மாவிற்கு அல்ல என்பதை நீங்கள் மட்டுமே உணர வேண்டும். நாம் நம் பக்தியினால் மட்டுமே நாராயணனை சந்தோஷம் அடைய செய்ய முடியும். தீய குணங்களை விட்டுவிட்டு நாள்தோறும் ஹரிபஜனை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இப்படி பாடம் கேட்க வந்த பிள்ளைகளிடம் பிரகலாதன் ஹரிபஜனையை செய்வதை அறிந்த ஆசிரியர்கள் இரண்யனிடம் சென்று கூறிவிட்டனர். கடும் கோபமடைந்த இரண்யன் பிரகலாதனை இழுத்துக் கொண்டு வரும்படி ஆணையிட்டான். பிரகலாதன் வந்ததும் இடி முழங்குவது போல் கர்ச்சித்தான். மூன்று உலகங்களும் என் பெயர் சொன்னாலே நடுநடுங்குகின்றது. சகல லோகங்களும் எனக்குள் அடங்கி கிடக்கின்றன. தேவாதி தேவர்கள் எல்லாம் என்னிடம் மதிப்பு வைத்து என் பேச்சை கேட்டு நடக்கின்றார்கள். அப்படியிருக்க பரம விரோதியான ஹரி என்னை விட எந்த விதத்தில் மேலானவன் ஆகிவிட்டான் என்றான். அதற்கு பிரகலாதன் தந்தையை தலையாழ்த்தி வணங்கியவாறு, தந்தையே, நீங்கள் லோகாதிபதிதான், தேவர்களும் உங்களுக்குள் அடக்கம்தான். ஆனால் ஸ்ரீஹரி ஒருவரே அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதியானவர். அவரே சிருஷ்டி, திதி, சம்ஹாரம் ஆகிய மூன்று தொழில்களுக்கும் அதிபதி. அப்படியிருக்க அவரை விட தாங்கள் எந்த விதத்தில் உயர்ந்தவர் என்று சொல்ல முடியுமா? இதை கேட்டு அவன் கோபமடைந்தான். மடப்பதரே, எங்கும் நிறைந்திருக்கும் உன் ஹரி இப்பொழுது எங்கே இருக்கின்றார் என்று வினவினான். தந்தையே, அவர் சர்வவியாபி, அவர் இல்லாத இடமே இல்லை என்றான் பிரகலாதன். இதை கேட்ட கசிப்பு கடகடவென சிரித்தான். டே பிரகலாதா, உன்னால் பிரலாபிக்கப்படும் அந்த ஹரி எங்கும் இருக்கின்றான் என்றாய். சரி, இப்பொழுது சொல், இதோ என் எதிரே இருக்கும் ஸ்தம்பத்தில் இருக்கின்றானா இல்லையா? அதை பார்ப்போம். இப்பொழுது நான் உன்னை தலை வேறாகவும் உடல் வேறாகவும் போகும்படி என் உடைவாளால் வெட்டி எரிய போகின்றேன். நீ சரண் புகுந்த அந்த ஹரி நாராயணன் உன்னை வந்து காப்பாற்றட்டும் என்று பிரகலாதனை மிரட்டினான்.
மற்றொரு அறிவிப்பு, வெள்ளி மாலை 6:30 மணி அளவில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் நடைபெற்று வருகின்றது. 9 வாரம் இந்த பாராயணத்தில் கலந்து கொண்டால் நீங்களும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை மனநமாக சொல்ல இயலும் என்பதை கண்கூடாக கண்டோம். ஆகவே லலிதா சகஸ்ரநாமத்தை பயில விரும்பும் அன்பர்கள் வெள்ளி மாலை 6:30 திருக்கோவிலுக்கு வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம்.
தமது சிம்மாசனத்தில் இறங்கி வந்து எதிரே இருந்த அந்த தூணை குத்திவிட்டு தன் உடைவாளை ஓங்கியவாறு நின்றான். அப்பொழுது அண்டமே பிளந்து விட்டது போன்று ஓர் பேரரவம் அந்த தூணில் எழுந்தது. அந்த ஓசையை கேட்டு பிரம்ம தேவாதியர்கள் அண்டங்களை அழிந்தது போல் அஞ்சி நடுங்கினர். தன் மகனை வெட்டும் வெறியில் நின்ற அசுரேந்திரனுக்கு அப்பேரொலியின் காரணம் தெரியவில்லை. தன்னிடம் அளவில்லா பக்தி கொண்ட பாலகன் பிரகலாதனின் சொல்லை மெய்யாக்க பரந்தாமன் அந்த தூணை பிளந்து வெளிவந்தார். அவரது தோற்றத்தை கண்ட ரணியகசிப்பு அதிர்ந்தான். இது என்ன தோற்றம்? இது மனித உருவத்திலும் இல்லை, மிருக உருவிலும் இல்லை, மனித சிங்கம் போல் தெரிகின்றதே என்று நினைத்து திகைத்தான். நரசிம்மமூர்த்தியாக அவதாரம் எடுத்த ஸ்ரீமத் நாராயணன் தோற்றத்தை கண்ட இரண்யன் அச்சமுற்றான். அந்த நரசிம்மமூர்த்தியின் தோற்றத்தை உற்று கவனித்தான். விண்ணை தொடுவது போன்ற வளர்ந்த நெடுமேனி, பிடரி தலை மயிர்களால் தடித்த முகம், வீங்கிய கழுத்து, முகத்தில் உருக்கி வார்த்த பொன் போன்ற கண்கள், பெருமலை குலை போன்ற திறந்திருக்கும் வாய், அதில் கோரை பற்கள், கூர்ந்த வாள் போல் தொங்கும் நாக்கு, தூக்கி நின்ற காதுகள், விரிந்த மார்பு, குறுகிய இடை, கூறிய ஆயுதம் போன்ற நீண்ட நகங்களுடன் கூடிய கைகள், யாருமே அருகே போக பயப்படும்படியான ஒரு தோற்றம். ஹரியின் தோற்றத்தை கண்ட அசுரர்கள் நாலாபுரமும் ஓடினர். இதைக் கண்ட இரண்யன் தன்னை கொல்ல வந்த ஹரி எடுத்த அவதாரமே இது என உணர்ந்தான். தன் கதையை கையில் ஏந்தி நரசிம்மரை எதிர்கொண்டு மோதினான். எனினும் கதையால் தன்னை புடைக்க வந்த கசிபை கைகளால் நரசிம்மன் பற்றினார். அவனை தன் தொடைமீது வைத்துக் கொண்டு கூர்ந்த தன் நீண்ட நகங்களால் இரண்ய கசிபு உடலை கீறி கிழித்தார். ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. நரசிம்மருடைய முகம் அக்னி பிழம்பாக காணப்பட்டது. அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரது உக்கிரமான கோபம் தணியவில்லை. நரசிம்மமூர்த்தியின் அகோர தோற்றம் கண்டு அவரிடம் நெருங்கவே அனைவரும் அஞ்சினர். ஒவ்வொருவரும் அவருக்கு வந்தனம் செய்தனர். ஹரியின் சீற்றம் குறையாததால் தேவர்கள் ஸ்ரீதேவியை அங்கு வரும்படி கேட்டுக்கொண்டார்கள். அன்னையும் வந்து அடங்காத கோபத்தைக் கண்டு அஞ்சினாள். அந்நேரம் பிரகலாதரிடம் பிரம்மா சொன்னார், அப்பா பிரகலாதா, ஸ்ரீஹரிக்கு உன் தந்தை மீது கொண்ட கோபம் இன்னும் தணிந்ததாக தெரியவில்லை. நீ அவர் அருகே சென்று சாந்தப்படுத்து என்றார். அவனும் அவ்வாறு மெல்ல மெல்ல நடந்து நரசிம்மமூர்த்தியுடன் சென்றான். கை கூப்பினான். அவர் திருவடிகளை தொட்டு தரையில் வீழ்ந்து வணங்கினான். தன் பாதங்களை பிடித்த பிரகலாதனை பார்த்த ஸ்ரீஹரி மனம் உருகினார். அவன் தலைமீது தன் தாமரை கரம் வைத்து வாழ்த்தினார். பெருமான் திருக்கரம் தீண்டியதும் அவனுக்கு மின்னல் என மெய்யறிவு பிறந்தது. மயிர் கூச்சரிய தன் மனம் கசிந்து கண்ணீர் மல்கி துதிவாடினான். அதுபோல பிரகலாதன் தான் அடைய விரும்பும் பதவியை அனைவருக்கும் அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை அனைவரும் பாராட்டினர். நரசிம்மரின் மனம் மகிழ்ந்தது. துதித்து நின்ற பாலகனிடம் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அவனோ, என் மனதில் எந்தவித கோரிக்கையும் எழாமல் இருக்கும்படி தாங்கள் திருவருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினான். மனமகிழ்ந்து மாதவன் பிரகலாதனை அசுரேந்திரத்திற்கு அரசராக இருக்கும்படி அனுகிரகித்தார். மேலும் நீ பிறந்த புண்ணியம் உன் தகப்பனோடு 21 மூதாதையரும் கடைத்தேறினர் என்று அருளி செய்தார். பிரகலாதன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈம கிரியையை செய்தான். பிரம்மாதி தேவர்கள் முன்னிலையில் முனிவர்கள் ஆசியுடன் சுக்கராச்சாரியார் பிரகலாதனை அசுரேந்திரனாக முடிசூட்டினார். நரசிம்மமூர்த்தியை தியானம் செய்பவர்கள் தம் பகைவர்களை எளிதாக வெல்ல முடியும். ஹரியை அனுஷ்டிக்கின்றவர்கள் மேன்மை அடையலாம். திருமால் அவதாரங்களில் மிகவும் குறுகிய கால அவதாரம் நரசிம்ம அவதாரம் மட்டுமே. 24 நிமிடங்கள் கடிகை நேரமே நிகழ்ந்த மிக உக்கிரமான அவதாரம். இந்த குறுகிய கடிகை நேரத்தில் நரசிம்மருக்கு உக்கிரம் எங்கே இருந்து வந்தது? பிரம்மாவிற்கோ ஆராயாமல் கொடுத்த குற்றபயம், ரிஷிகளுக்கோ உயிரை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் கர்மயோகத்தை கைவிட்ட குற்றபயம், தேவர்களுக்கோ தங்கள் சுயநலம் பற்றிய குற்றபயம், அவரவர் செய்த குற்றங்களை அவரவர் மனசாட்சியை குத்தியதால் எம்பெருமான் உக்கிரமாய் தெரிகின்றார். ஆனால் கண்ணாடிக்கு ஏது உக்கிரம்? நீ எதுவோ அதுவாகவே கண்ணாடியும் தெரிகின்றது. கண்ணாடனும் தெரிகின்றான். எல்லோரும் சூழ்ந்து கொண்டு குட்டி பிரகலாதனை மறைக்கின்றார்களே, அதனால் அல்லவோ நரசிம்மர் இதையும் உலுக்கி அங்கும் இங்கும் தேடுகின்றார். இதுவா உக்கிரம்? சொல்லப்போனால் நரசிம்மருக்கு அசதியும் வருத்தமும் தான் அப்பொழுது வந்ததாம். அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு என்று பாடுதுமே என்பார் பெரியாழ்வார். பந்தனை என்பது அசதி, வருத்தம். எதுக்கு பகவானுக்கு போய் வருத்தம்? குழந்தைக்கு தந்தை இன்றி போனதே என்று வருத்தம். அந்த தந்தை தன் சுய பிரதாபத்திற்காக குழந்தையை பல வழிகளில் கொல்ல துணிந்தான். அன்றோ தந்தையின் பாசம் இல்லாமல் போனது, இன்றோ தந்தையே இல்லாமல் போனது. அதுதான் அந்த பந்தனை, அதுதான் அந்த வருத்தம். அந்த வருத்தம் தீர பல்ல ஆண்டு பாடுவோம் என்கின்றார் பெரியாழ்வார். ஒரு ஜென்ம தந்தைக்கு பதிலாய் ஒவ்வொரு ஜென்ம தந்தையாய் தானே இருக்க முடிவு செய்துவிட்டார் பெருமாள். இப்படி சுயநலம் இல்லாமல் உக்கிரம் கண்டு பெருமாளின் செந்தாமரை இதயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீலக்ஷ்மி அன்னை உணர்ந்தாள், வியந்தாள். இறைவனையும் பக்தனையும் சேர்த்து வைக்கின்றாள். பிரகலாதனுக்கு இறைவனை, அலைமகளான மகாலட்சுமியே ஆச்சாரியனாயிருந்து பகவானை காட்டி வைக்கின்றாள். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் என்பதல்லவோ குரு பரம்பரை ஸ்லோகம். அன்னைதானே ஆதிகுரு. அதனால் கூட்டத்தில் இருந்து குழந்தையை விலக்கி அவனை முன்னே செல்விக்கின்றாள் செல்வி. உன்னதானப்பா திரும்பி திரும்பி பார்த்து தேடுறாரு, அதத்தான் உக்ரம் என்று தப்பா நினைச்சுகிட்டு இருக்காங்க இவங்க. நீ எதுக்கும் கவலைப்படாம முன்னே போ என்று ஆற்றுப்படை செய்து வைக்கின்றாள் அன்னை. பிரகலாதனும் இறைவனுக்கு அருகில் சென்று அணைப்பை பெற்று பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆகிவிட்டான். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருவடிகளே சரணம். அன்பர்களே, பிரகலாதன் நரசிம்மர் கதையை உங்களுக்கு அடுத்த வாரம் தர விழைகின்றேன். நேர காலம் இன்மையினால் இந்த வாரம் தர இயலவில்லை. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.